உங்களோட டைம் எடுத்து இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்பிஎல்ஏ பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க உங்களோட வாழ்க்கை, நீங்க எப்படி கொத்தடிமைத்தனத்துல இருந்து மீண்டீங்க, எந்த வருஷம் மீண்டீங்கன்றதை?
நான் வந்து எங்க அண்ணன் வாங்கின கடனுக்காக ஏகாச்சேரின்ற ஒரு ஊர்ல போயிட்டு வேலை செஞ்சிருந்தேன் சார். ஏகாச்சேரின்ற ஒரு ஊர்ல போயிட்டு வேலை செஞ்சிருந்தோம். ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெளியே எங்கேயும் போக முடியாது, ஒரு நல்லதுக்கு ஒரு கெட்டதுக்கு எதுக்கும் அனுப்பவே மாட்டாரு ஓனரு. எங்க வீட்டுக்காரு வந்து 8 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் அங்கதான் சார் வேலை செஞ்சாரு, அப்பா அம்மா கடனுக்காக. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கே. இதுதான் இது, நம்ம இங்கே இருக்கிறோம், ரொம்ப வேதனையா இருக்கு, நம்மளுக்குன்னு எப்ப விடுவு காலம் கிடைக்கும், நம்ம இங்கிருந்து எப்ப போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கோம் சார். நாங்க அங்க வந்து அங்க இருக்கும் போது அங்க ஒரு குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நாங்க என்ன பண்ணுவோம், திடீர்னு எல்லாரும் கலையம்பட்டு போயிட்டு என்னன்னா காசு ஒரு 200 ரூபாய் கூட, நான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தை உங்க குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓனர் தான் தெரியுமா சொன்னாரு, குழந்தை நான் செத்தா போயிடும், நீங்க முதல்ல உங்க வேலையை போய் செய்யுங்க, உடனே குழந்தை செத்துலாம் போவாது அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், குழந்தை தூக்கிட்டு போய் வளர்த்திட்டு போயிட்டு எல்லாரும் ஜெல்லி வாரி கொட்டிக்கிட்டே இருந்தோம். பார்த்தா குழந்தை திடீர்னு இறந்து போயிடுச்சு. இறந்து போயிட்டோடனே எல்லாரும் ஒன்னு போய் அழுந்துக்கினே போனோம். நாங்க இப்ப பத்தவங்க இறந்துட்டாங்கனாக்கா வீட்டுக்கு இட்டுன்னு வந்து மாலைலாம் போட்டு எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் வர வச்சு அப்படித்தான் வளர்க்க மாட்டோம். ஆனா என்ன நடந்துச்சுனாக்கா ஓனர் எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. குழந்தைய அங்கே பொதிக்க சொல்லிட்டாங்க. நாங்க வேலை செஞ்சு தண்டையவே வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்றது கூட அனுப்பல. ஆனா குழந்தைய வெளியே எடுத்துன்னு வர முடியாம ஒண்ணு முடியாம ஒன்னு அழுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம். அப்படி எங்களால மாலை கூட கட்டி வந்து போட முடியலன்றதுனால எருக்கும் பூ மாலை கட்டி எத்தனை பேர் மாண்டி போட்டோம். ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு சார். அந்த வருத்தம் இன்னுமே எங்களை அதை விட்டு எங்களால மீண்டே வர முடியல, இன்னமும் அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்ல. அவரு மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல சாமான் எடுத்து மாடு பாத்துக்கிறது, அதோட கைனி வேலை, அதோட கலகா குடுங்க சொல்லுவாங்க, அதோட நடு நறுத்து, இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் என்ன பண்ணோம், அவங்க வீட்டு கயின்ல போயிட்டு கலக்க செடி புடிங்க நிக்கிறோம். எல்லாரும் புடிங்கன்னா ஆம்பளைங்க யாரும் வரவே இல்லை, சக்க உடச்சிருந்தாங்க. பார்த்தா திடீர்னு எல்லாரையும் செம்மையா அடிக்கிறாரு. நாங்க போயிட்டு ஏன் அந்த மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்ட உடனே அவரு என்ன திரும்ப ஓனர் என்ன திரும்ப சொன்னாரு, ஏன் நான் அடிக்கூடாதா உங்களை, நான் அடிக்கிறதுக்கு தான் நான் உங்களை இங்க வச்சு நிக்கிறேன், நீங்க நான் அடிக்கூடாதுன்னு கேக்குறேன், இவ்வளவு திமுறா எகுத்து வந்து என்கிட்ட பேசுறல்ல நீ, நீங்க எகுத்து பேசுனீங்கன்னா உங்க மொத்த பேரையும் ஜேசி பேச்சு பலன் வந்து உங்க எல்லாரையும் இந்த இதுல வச்சிருவேன், என் கைனியோட கைவி அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப பயமா ஆயிடுச்சு எங்களுக்கு. நம்ம எங்கிருந்து எப்படி நம்ம மீண்டு போக போறோம், நம்மளுக்கு எப்பதான் நம்மளுக்கு விடுவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்து ரொம்ப வேதனைப்பட்டோம் நாங்க. எப்படி வரது அப்புறமேட்டு ஒரு சார் மூலியமா பேச ஆரம்பிச்சோம், ஐஜென் சார் மூலியமா பேச ஆரம்பிச்சோம். அவங்க என்ன பண்ணாங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம், நீங்க எங்களுக்கு கட்டாயமா உங்களை மீட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்புறமேட்டு ஒரு நாள் நிறைய காரு ஜீப்பு வேனு எல்லாம் வருது. ஆனா சார் முன்னாடியே போன் பண்ணி சொன்னாரு, நாங்க இன்னைக்கு வருவோமா, நீங்க எங்கேயும் போவாதீங்க அப்படின்னு. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம். நிறைய காரு ஜீப்பு நிறைய வண்டி மொத்தம் அந்த பள்ளத்துக்கு நேரம் வருது. பெரிய பள்ளம் சார், அந்த பள்ளத்துக்கு மேல இருந்து பார்த்தாக்கா கீழே விழுந்தா ஒருத்தர் எலும்பு கூட தவறாது, அந்த மாதிரி தேட முடியாது, அந்த மாதிரி பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துல வேலை செஞ்சுக்கிறோம், பார்த்தா மொத்த பழசு ஓட அந்த மொத்த பேரை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, அந்த பள்ளத்தை சுத்தி வந்துட்டாங்க. எங்க அங்க மேஸ்திரிக்கிறாரு, அவர் சொல்றாரு ஓட்டுருங்க எல்லாரும் ஓட்டுருங்க, இங்க இருக்காதீங்க ஓட்டுருங்க ஓட்டுருங்க, ஏன்னா நாங்க என்னன்னா தப்பு பண்ணோம், நாங்க ஏன்னா ஓடணும், வாழ முடியாது, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். அப்படிமேட்டு அங்கே இருந்தாரு. அப்பமா மத்த போலீஸ் வந்து எல்லாரும் முன்னவாங்க முன்னவாங்க. ஒரு மேடம் ஒருத்தவங்க நடந்து வந்தாங்க, கொடை பிடிச்சுன்னு வந்தாங்க ஒரு சாரு. அப்படிமேட்டு ஸ்ட்ரைட்டா பண்ணுவேன், ஏமா இவங்க தான் அதிகாரி, நீங்க போய் அவங்க கிட்ட உங்க குறையெல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னா. எங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாது சார், கவர்மெண்ட் அதிகாரி, இவங்க தான் ஆர்டிஓ, இவங்க தான் கலெக்டர் அப்படின்னு எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்பதான் சொன்னாங்க இவங்க கவர்மெண்ட் அதிகாரி, நீங்க போய் பேசுங்க அப்படின்னு. அப்படிமேட்டு அவங்க கிட்ட போயிட்டு அப்படியே ஒன்னு குழந்தைக்கு கையை கூட ஜெல்லி வாரி குழந்தை கை வெட்டி போயிருந்துச்சு, அந்த கையெல்லாம் காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுற மேடம், எங்களை தயவு செய்து எங்க நேரத்துமே விட்டுருங்கோ, எங்களால இங்க இருக்கவே முடியல, ரொம்ப வேதனையா இருக்கு, இந்த வேதனை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒன்னு அப்பமா அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரையும் வேன்ல ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிருக்காங்க, ஏற்றினாங்க. வேன்ல சொல்லலாம், போலீஸ் சார் சொல்றாரு, ஏமா ஸ்ட்ரைட்டா போங்க, ஓனர் வீட்டுக்கு தான் போப்பாங்க. எங்க எல்லாருக்கும் அப்படியே பயமாயிடுச்சு, தாடு தாடு தண்ண வதற ஆரம்பிச்சுச்சு. ஐயோ, இன்னைக்கு நம்ம ஓனர் வீட்டு அந்த எடுத்துன்னு போய் விட்டுட்டு, ஓனர் அன்னைக்கு சொன்னாரு ஜேசி வச்சு பழம் தந்து உங்களை கையில பச்சிடறேன்னா அது நடந்துடும் பாக்குறேன் இன்னைக்கு அப்படின்னு பயமாயிடுச்சு எங்களுக்கு, ரொம்ப பயந்துட்டோம். அப்பமா போனாக்கா ஓனர் கதை போட்டிங்கன்னு எங்க ஓட்டாங்க குடும்பத்தோட. நான் ஓனர் அரெஸ்ட் பண்ணலான் தாமா நினைச்சேன், பார்த்தா ஓட்டுக்கிறாரு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னோம். அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது சார். அப்பமா அவங்க ஆர்டிஆர் பிஸ்கெட் வந்து உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாய்க்கிலேயே மறக்க முடியாம சாப்பாடு சாப்பிட்டோம். நாங்க வேலை செய்யற இடத்துல குழந்தை சோறு கூட அதிகமா சாப்பிட்டதே இல்லை சார், கஞ்சி தான் சார் அதிகமா குடிச்சிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் பிரியாணி வேணும்னு கொடுத்தாங்க. ஒவ்வொரு பீஸும் பேசுதா சார் எல்லாம் வேணுமா ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம வாய்க்கிலேயே மறக்க முடியாம சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம், அந்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாதுல்ல, இன்னைக்கு பாரு எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்னு அழுவத்துக்கு ஆரம்பிச்சிச்சிங்க. அப்படின்ட்டு சாப்பிட்டு நீங்க எல்லாரும் கேட்டாங்க, நீங்க எந்த ஊருக்கு போறீங்க, நாங்க எல்லாம் எங்க சொந்த ஊருக்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரிம்மா அப்படின்னாங்க. அப்ப மட்டும் 1000 ரூபாய் கையில கொடுத்து ரிலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த ஆர்டிஓ மேடம் சொன்னாங்க, நீங்க இனிமேல் யாருக்கும் கை கட்டி பதில் சொல்லக்கூடாது, நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு அடிமை கிடையாது, நீங்க ஏன் அந்த மாதிரி போய் வேலை செய்றீங்க, உங்க ஓனரை நீங்க எதிர்த்து கேட்கணும், நீங்க இனிமேல் ஓனர் வந்து கேட்டா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்களா. என்ன சொல்லணும்னு தெரியல மேடம் அப்படின்னு சார், என்னன்னா நாங்க இவ்வளவு நாளா உங்களுக்கு வேலை செஞ்சோம்ல, அந்த கடன் எப்ப அடைஞ்சிச்சு, நீங்க தான் எங்களுக்கு மீண்டும் காசு தரணும், அந்த காசை நீங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் அது, அவங்க எங்களுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறது. அப்படின்ட்டாங்க வந்து எங்களை எங்க இட்டுன்னு வந்துட்டாங்க. இது ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும் சார், 1.5 வருஷம் ஃபுல்லா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா இங்க எட்டுன்னு வந்து வீட்டு உடனே எங்களுக்குன்னு ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் கார்டு இல்லை அப்படின்னு இருந்தாலும் தெரியாம இருந்துச்சு. அப்பமா ஒரே வீட்டுல 5 குடும்பம் இருந்தோம், அதுவும் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. எப்ப நம்மளுக்கு இதெல்லாம் விடுவுகள், 6 மணிக்கு 6ஆம் தேதி ஆகுனா காஞ்சிபுரத்துல ஒரு மீட்டிங் வைப்பாங்க, ஐசிஎம் சார்பா இருப்பாங்க, அவங்க தான் சொன்னாங்க நீங்க போய் நீங்களே வழி தேடி போய் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வீட்டு பட்டா வீட்டு இடம் இதெல்லாம் நீங்களே தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமேட்டு ஒரு நாள் என்ன பண்ணோம், இங்க மொத்த பேர் சேர்ந்து நாங்க வெறிய 4 குடும்பம் தான் ரிலீஸ் ஆகி வந்தோம், இங்க ஏற்கனவே 15 குடும்பம் இடம் எல்லாம் வந்தாங்க. அவங்களாம் சேர்த்து எங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, அங்க போனவொடனே ரிலீஸ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இறக்கி மனு எழுதி எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அப்புறமேட்டு அந்த கலெக்டர் சார் பாத்துட்டு, ஓ நீங்க ரிலீஸ் ஆனவங்களா, உங்களுக்கு உடனடியா இடம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வந்து ஒரே வாரத்துல வந்து ஆர்டிஓ சார் வந்து எங்களை பார்த்தாங்க, இங்க உள்ளாவூர்ல வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆமா நீங்க இங்கதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரு, எங்களுக்கு இடம் வாழ்ந்து விட்டாங்க. இங்க மொத்தம் நாங்க 4 குடும்பம் போனோம், ஏற்கனவே எங்க மொத்தமா சேர்த்து 19 குடும்பத்துக்கு இடம் கிடைச்சது. அப்புறமேட்டு உடனே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஐடி கார்டு இங்க எத்தனை குடும்பம் இருக்கிறோமோ அப்பெல்லாம் 35 குடும்பம் குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஐடி கார்டு ஜாதி சர்டிஃபிகேட்டு வீட்டு பட்டா 20 பேருக்கு 20 குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒரே வருஷத்துல கிடைச்சிச்சு சார் டக்கு டக்கு டக்குன்னு. இப்ப வந்து 2,00,000 ரூபாய் வீடு வந்து 22 வீட்டுக்கு வந்திருக்கு. இப்போ கட்டிக்கிறது மட்டும் 10 வீடு கட்டிக்கிறாங்க, மறுபடியும் 6 வீடு கட்டினு இருக்கிறாங்க, மொத்தம் 16 வீடு கட்டிட்டுங்கிறாங்க சார் உள்ளாவில.
ரொம்ப இன்ஸ்பைரிங்கான உங்க வாழ்க்கையில அண்ணன் வாங்கின கடனுக்கு நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு மீண்டு வந்து நல்ல என்ஜிஓ துறையில இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டிஓ நல்ல அரசு ஊழியர்கள் வந்து உங்களுக்கு கரெக்டான டைம்ல ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. சூப்பர் பச்சை. உண்மையிலுமே நீங்க கடந்து போனது அந்த குழந்தை இறந்தது அது எதுவுமே மறக்கவே முடியாது நம்ம வாழ்க்கையில, அது என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில கடைசி வரையும் இருக்கும். நம்ம ஒரு ஆசை எனக்கு என்ன இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்ச நாள் அந்த குழந்தை உயிரோடு இருந்ததுன்னா அந்த குழந்தையும் மீண்டு வந்திருக்கும்,
மீண்டு வந்திருக்கும் கட்டாயமா சார். அது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எங்களுக்கு, இன்னமும் அதை நினைச்சா ரொம்ப வருத்தம் தான் சார். அந்த குழந்தை மட்டும் இறக்கல சார், நிறைய பேர் அவங்க ஒருத்தவங்க மாசமா கூட இருந்தாங்க, நம்ம உள்ளவர்ல தான் இருக்காங்க, அவங்க மாசமா இருந்தாங்க அங்க இருக்கும் போது. இப்போ நம்ம வேலை வேலைக்கு கரெக்டா மாசமா இருக்கிறவங்க சாப்பிடணும், ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கனால அவங்க அதெல்லாம் இல்லாததுனால குழந்தை பிறந்து இறந்துச்சு சார். இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அங்க சந்திச்சாங்க. எங்க வீட்டுக்காரோட ஆயா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அந்த சாவு கூட ஓனர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யாருன்னா ஒருத்தர் தான் போனோம், நீங்க ரெண்டு பேரும் போனா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஏன் நீங்க போனா தான் பாடி எடுப்பாங்களா இல்லைன்னா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதனாலவே இந்த சுகந்தரனா நானே தெரியாம அப்படியே அங்கேயே இருந்துட்டோம் சார். அதெல்லாம் இப்ப நினைக்கும் போது இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டோமோ ஐயோ அப்படின்னு தோணுது சார்.
உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, உங்க உங்க சொந்தக்காரங்க வாழ்க்கையில, உங்க கூட வேலை செஞ்சவங்க அவங்களோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டீங்க. இன்னைக்கு நீங்க வந்து விடுவிக்கப்பட்டு அரசு ஊழியர்களாலையும் ஐஜிஎம்னாலையும் விடுவிக்கப்பட்டு வந்துட்டீங்க. அப்புறம் இந்த ஆர்பிஎல் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் தோணுச்சு, எப்படி உருவாச்சு ஆர்பிஎல்?
நாங்களும் இப்ப கொத்தடிமே மாட்டினே இருக்கோம்ல சார், அதே மாதிரி இனிமேல இருக்கிறவங்களும் கொத்தடிமே மாட்டிக்க கூடாது, அவங்களும் நம்மள மாதிரி சுகந்தரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் சார். 2014 ஆரம்பிச்சோம் சங்கம், கொத்தடிமையில இருந்து மீட்கப்பட்ட மக்களுக்கான மறுவாழ் சங்கம்னு. அதுல வந்து 1000 பேருக்கு மேல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சார்.
உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம கொத்தடிமையா இருந்தோம், நம்ம அதுல இருந்து மீட்கப்பட்டு இன்னைக்கு நம்ம ரெஸ்கியூ போறோம்ன்ற போது அந்த அந்த இது உங்களுக்கு எப்படி இருந்தது?
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முத முத எப்படி ரிலீஸ் பண்ணுவோம், எங்களை ரிலீஸ் பண்ணும் போது அது என்னன்னே தெரியல, வந்துட்டோம் எப்படியோ. நான் ஒரு முறை ஒரு கேஸுக்காக போனேன் சார். அங்க போன உடனே அந்த கேஸ்ல வந்து பேசினாங்கல்ல, ஓன அழுதாங்க பாத்தியா, எனக்கு அப்பெல்லாம் ஓன அழ வந்துச்சு சார். ஏன்னா நம்மளும் இப்படித்தானே அழுதுருப்போம், நம்மளும் இப்படித்தானே கஷ்டப்பட்டிருந்தோம் பாத்தியா, அவங்க நம்ம கிட்ட சொல்லி அழுகுறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு சார் எனக்கே என்ன நினைக்கும் போது. ஏன்னாக்கா நானும் கொத்தடிமை வந்து மீண்டு வந்து மத்தவங்களையும் போய் மீட்டு எடுக்கிறேன் போது ரொம்ப பெருமையா தான் சார் இருக்கு. இது
உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, எங்களுக்கு பெருமை, நம்ம மக்கள் எல்லாருக்கும் பெருமை. ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்துக்கே இது ஒரு பெருமை. ஒரு கொத்தடிமையிலேருந்து ஒரு பெண் வந்து இன்னைக்கு மீண்டு வந்து அநேகர் கொத்தடிமை தனத்தில் இருக்கிறவங்க விடுவிக்கிறாங்கன்னு சொல்றது வந்து உங்களோட ஒரு வலிமையை காட்டுது. கண்டிப்பாக அதுக்கான வாழ்த்துக்கள். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் US போனீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அமெரிக்கா போயிட்டு வந்தீங்கப்பட்ட, அது எதுக்காக போயிட்டு வந்தீங்க, எத்தனை நாள் அந்த ட்ரிப் இருந்துச்சு?
ஒரு வாரம் இருந்துச்சு சார்.
ஓகே,
எதுக்காக எதுக்காக போனாக்கா, உலக அளவுல GSNL ஒரு அமைப்பு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன் சார். அந்த அமைப்புல வந்து என்ன தலைவரா போட்டிருக்காங்க. வேற நாடு எல்லாருமே யாருக்குமே நான் பேசுற தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒத்துருக்காங்க, நான் தமிழ் மட்டும் தான் பேசுவேன். ஆனா அவங்க சொல்ற செய்கையால புரிஞ்சுக்கிட்டுதான் இருக்கு. மொத்தம் 9 பேரு போட்டிருக்காங்க சார் GSNL-னு. அந்த GSN வந்து உலக அளவுல யாரும் கொத்தடிமையா மாட்டினிருக்க கூடாது, அவங்க எல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒருங்கிணைச்சு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுல என்ன செலக்ஷன் பண்ணிருக்காங்க சார்.
மேலும் பெருமை சேர்க்கறீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு.
எனக்கு இது ரொம்ப பெருமை சார், எனக்கு நம்பவே முடியல. நானு GSN-ஓட ஒரு உறுப்பினர் அப்படின்னு தான் சார் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அங்க போன பிறகு தான் தெரியும் நீ தான் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க.
என்ன யோசிக்கிறேன்னா, நீங்க ஒரு கொத்தடிமையா இருந்து நீங்க இப்ப ரெஸ்கியூல ஈடுபட்டு அநேக குடும்பங்களையும் குழந்தைகள் எல்லாரையும் இப்போ அது மட்டும் இல்லாம நீங்க தலைவராகவே ஆயிட்டீங்க. குளோபல் சர்வைவல் லீடர்ஷிப் நெட்வொர்க்கு தலைவராகவே நீங்க ஆயிட்டீங்க. இப்போ இந்த வீடியோ வந்து 100,000-1,000,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸோ கண்டிப்பா 1,000,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறாங்க இந்த வீடியோவை. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஒரு சாதாரண ஒரு வாலிபரோ, ஸ்கூலுக்கு போற பையனோ, இல்லை ஸ்கூலுக்கு போற பொண்ணோ, இல்லை காலேஜ் படிக்கிற பசங்களோ எப்படி ஆர்பிஎல்ஏக்கு சப்போர்ட் பண்ணலாம்?
நிறைய உதவி பண்ணலாம் சார். இப்ப அவங்க படிக்கிறாங்கல்ல, நிறைய பேரு டாக்டராவோ இன்ஜினியராவோ இப்படின்னு ஆவணும்னு நினைக்கிறாங்கல்ல. இப்ப டாக்டரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப ஆர்பிஎல் சங்கம் சார்பா ரொம்ப உடம்பு சரியில்லாம கொத்தடிமை மாட்டேங்கிற மக்கள் ரொம்ப உடம்பு சரியாம இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அவங்க டாக்டரா இருக்கிறாங்கன்னா இவங்க கொத்தடிமில இருந்து மீண்டு வந்திருக்காங்க, இவங்க நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். ஒரு ஆத்தியாவா இருக்கிறாங்கனாக்கா இவங்க கொத்தடிமில இருந்து மீண்டு வந்திருக்காங்க, இந்த கதையை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், அதனால இது கொத்தடிமைனான்னு எனக்கு தெரியும், அதனால நான் ஆத்தியாவா இருக்கேன், நான் போய் மீட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நான் ஒரு இன்ஜினியரா இருக்கிறேன் அப்படின்னாக்கா இவங்க கொத்தடிமை மக்கள் இவங்க ஒரு குடிசையிலதான் வாய்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்காது, ஒரு வாசல்ன்னு இருக்காது, இவங்களுக்காக நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா நான் அந்த வீடியோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருந்தாங்கன்னா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு வரணும்னு ஆசைப்படுறேன் சார்.
கண்டிப்பா பசங்க பண்ணுவாங்கன்னு நானும் ஆசைப்படுறோம், அதனாலதான் இந்த முயற்சி நாங்க எடுத்திருக்கிறோம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிட்டோம் அவங்க என்ன மாதிரி பண்ணா நம்மளுக்கு உதவியா இருக்கும். இப்ப வீட்டுல இருக்கிறவங்க இல்ல கம்பெனிக்கு போயிட்டு வருவாங்க, டைமே இருக்காது, நைட் ஷிஃப்ட் எல்லாம் வேலை செய்வாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆர்பிஎல்ஏக்கு என்ன மாதிரியான உதவிகள் அவங்க செய்யலாம், வேலை செய்யறவங்க எந்த விதத்துல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்?
அவங்களுக்கு எல்லாம் பண்ணனாக்கா ஒரு அரிசி ஒரு பருப்பு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், அப்படி இல்ல சோப்பு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், நீங்க மாஸ்க் இந்த மாதிரி வாங்கிட்டு, இப்ப எல்லாம் கொரோனா டைம் ஆயிடுச்சு இல்ல சார், அதோட கையில போட்டு ஒரு மருந்து ஒண்ணு தேய்ப்பாங்கல்ல அந்த மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னாக்கா அவங்களுக்கு டைம் இருக்காது அடிக்கடிக்கு இது இந்த வேலைலாம் செய்யணும்னு, ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வீட்டுல இருக்க டைமுக்கு தோணும்ல நம்ம எதனா ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் சார்.
கண்டிப்பா பண்ணுவாங்க நானும் நம்புறேன். அண்ட் இன்னொன்னு என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, ஆர்பிஎல்ஏயோட உங்களோட பெரிய ஒரு லட்சியமா உங்களோட பெரிய ஒரு கோலா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இன்னும் ஒரு நாட்கள்
டெல்லியில ஒரு பார்லிமெண்ட் இருக்குல்ல சார், எல்லாரும் கூட்டமைப்பு போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஆகணும் ஆர்பிஎல் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கனவா வச்சுன்னு இருக்கேன் சார். இன்னும் இடம் கூட கிடைக்க மாட்டேது சார், தேடிக்கின்னு இருக்கிறோம், சின்னதா ஒரு ஆபீஸ் கட்டலாமா வச்சு பாக்குறோம், பார்க்கவே முடியல சார்.
கண்டிப்பா கிடைக்கும், இந்த வீடியோ பாக்குறவங்களும் கண்டிப்பா அதுக்கான உதவிகள் செய்வாங்கன்னு நான் நம்புறேன், பர்சனலா நான் நம்புறேன். சோ ஆர்பிஎல்ஏக்கு ஒரு இடம் பாத்துட்டு இருக்கீங்க இல்லீங்களா, ஒரு சொந்தமா?
ஆமா சார், அத பெரிய பாராளுமன்ற மாதிரி கட்டணும், அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க எல்லாரும், அது எவ்வளவு பெரிய கனவு தெரியுமா சார், இது பல வருஷமா சொல்லினே இருக்கிறேன், அது எங்களுக்கு இன்னும் இடம் கிடைக்க மாட்டேங்குது சரியான இடத்துல, இப்போ கொஞ்சம் பைபாஸ் ஓரமா கிடைச்சாக்கா இடம் எங்களுக்கு போயின்னு வர்றதுக்கு வசதியா இருக்கும் சார், திடீர்னு ஒரு மீட்டிங்கு அப்படின்னு சொன்னாலும் போவே முடியாது ரொம்ப லாங்கா இருக்கிற இடத்துல, இதுவே கொஞ்சம் ரோட்டு ஒட்டா கிடைச்சாக்கா பக்கமா இருக்கும், போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும், எல்லாம் வேற லேடிஸா வேற இருக்கிறோம்ல, எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அதனால பெரிய கனவா இருக்கிறோம், நாங்க இடம் தேடினே இருக்கிறோம், இடம் வேற கிடைக்கவே மாட்டேது சார்.
சோ நீங்க எந்த ஏரியால இடம் பாக்குறீங்க?
செங்கல்பட்டுலயே தான் சார் இடம் பாக்குறோம்.
கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க இதுக்கு முன் வந்து உதவி செய்வாங்கன்னு நான் பர்சனலா நம்புறேன், ஏதோ ஒரு வழியில அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணுவாங்கன்னு கண்டிப்பா நான் நம்புறேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு பச்சையம்மா உங்களோட வாழ்க்கை, குறிப்பா ஆர்பிஎல்ஏயோட ஒரு 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 ஆண்டா நான் பழகும் போது உங்களை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குன்னு எனக்கே சேலஞ்ச் ஆகுது, இன்னும் எதுவும் பண்ணல, இன்னும் எதுவும் பண்ண நம்ம ஆரம்பிக்கல, பட் உங்களோட வாழ்க்கை பார்க்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு உந்துதலா இருக்கு, கொத்தடிமையிலேருந்து மீட்கப்பட்டவங்க இன்னைக்கு வந்து இவ்வளோ ரெஸ்கியூ, இவ்வளோ குடும்பத்துக்கு வந்து தரும்போது படிச்சிருக்கிற நம்ம, பட்டம் வச்சிருக்கிற நம்ம, ஏதோ சொல்லிக்கிற அளவு வசதி இருக்கிற நம்ம வந்து இவ்வளோ மக்களுக்காக பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இருக்கு. நீங்க 250க்கு மேல ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது நம்ம இதுவரை என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்ற கேள்வி எங்களுக்குள்ள எழுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஸ்பைரிங், அண்ட் தொடர்ந்து கிராஸ் குளோபல்ல இருந்து ஆர்பிஎல்ஏக்கு தேவையான சப்போர்ட் எங்கனால முடிஞ்ச உதவிகள் நாங்கள் பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோ நான் நம்புறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகிறோம், நிறைய காலேஜஸ்க்கு நாங்கள் அனுப்ப போகிறோம், அண்ட் அவங்களால முடிஞ்ச உதவிகள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் கார்பரேட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களால முடிஞ்ச உதவிகள் இந்த டைமில் மாஸ்க்காக இருக்கட்டும், நீங்கள் கேட்ட சானிடேஷனாக இருக்கட்டும் உதவி பண்ணுவாங்க, நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் எடுத்து எல்லா கேள்விக்கும் பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சத்யமா.
சார் தேங்க்யூ சார். அப்புறமா நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ரொம்ப எங்களுக்கே வருத்தமாக இருக்குது. நீங்கள் கொத்தடி வந்து 200 பேருக்கு மேலே மீட் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் நிறையா செஞ்சுருக்கீங்க சார். எங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி தரீங்க, அப்புறமேட்டு இங்கிலீஷ் சொல்லி தரீங்க, இப்போ நான் டேங்க்ஸ்ன்னு சொன்னல அது கூட நீங்கள் சொல்லி தந்துட்டான் சார். இல்லை எனக்கு இந்த வார்த்தை தெரியுமா தெரியாதுல்ல. அப்புறமேட்டு ஒரு வீடு எரிஞ்சு போச்சு, அந்த வீடு கட்டுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு அரிசி பருப்பு எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்கீங்க, சோப் வாங்கி கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய உதவி எல்லாம் பண்ணிருக்கீங்க சார். இது ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு இதை விட நீங்க என்னத்தான் சார் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? இதுவே போதும் சார் எங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு மேல எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல சார்.
இன்னும் நிறைய பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கு ஆர்பிஎல். ஏன்னா நாங்கள் பண்ண முடியாத சில காரியங்கள் நீங்கள் ரொம்ப துணிச்சலாகவும் தைரியமாகவும் பண்ணுறீங்க. அண்டு அதனால எங்களோட எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கட்டாயம் பண்ணுவோம். இன்னும் நிறைய பண்ணணும், கட்டாயம் நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம்.
ஆமாம் சார், எங்கள் ஆர்பிஎல் சங்கத்தில் அந்த கம்ப்யூட்டரே இல்லை சார். ஆனால் நீங்கள் கொடுத்து தான் கம்ப்யூட்டர் வச்சுன்னு இருக்கோம். எப்போ எப்போலாம் போகிறோமோ அந்த கம்ப்யூட்டர் நோண்டினே இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நாள் கனவு ஒருத்தருக்கிட்டே சொல்லுவோம், கம்ப்யூட்டர் 3 கம்ப்யூட்டர் வேணும், 3 டேபிள் வேணும், இந்த மாதிரி இங்க இங்க சேர் வேணும், இங்க ஃபுல்லா நோட் அடிக்க வைக்கணும் அப்படிலாம். ஆனா நீங்க தான் சார் மொத மொதல் கம்ப்யூட்டர் கொடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
நம்ம தொடர்ந்து இன்னும் ஒரு 2 கம்ப்யூட்டர் வாங்கி போட்டு, இன்னும் 2 டேபிள் வாங்கி போட்டு, இன்னும் 2 சேர் வாங்கி போட்டா நல்லா இருக்கும் எனக்கு பர்சனலா ஒரு ஆசை. பண்ணிடலாம். இன்னொரு இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சோன்னு சிறப்பா பண்ணிடுவோம், உடனே பண்ணிடுவோம். நாடுகளுக்கு போகணும், நிறைய பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப நன்றி பச்சைமா. தேங்க்யூ.
ரொம்ப நன்றி சார்.